உங்களுக்கு இத்தனை நேரம், இத்தனை நாள், இத்தனை வருஷத்துல இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, நான் 500 வாட்டி சொல்றேன். கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில ஃபேமஸா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷமா இருக்குமா, ஆனா கடந்த 20-25 வருஷமா எனக்கு உலகத்திலேயே பிடிச்ச டைம் இஸ் த ஹாஃபிலி எக்ஸாம் ஹாலிடேஸ். எஸ், ஹாஃபிலி எக்ஸாம் ஹாலிடேஸ் தான். எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்களா வெளில எங்கேயாவது போவாங்க. அட்லீஸ்ட் வந்து சேலத்துக்கு போனேன் அப்படின்னா சொல்லுவாங்க, சேலத்துல யார் இருக்கா, எங்க சித்தப்பா இருக்காரு அப்படின்ட்டு போவாங்க. ஆனா எனக்கு போறதுக்கு எந்த இடமும் இருக்காது. டிசம்பர் மாசம் 19-ஆம் தேதி, 20-ஆம் தேதி இல்ல 21-ஆம் தேதி ஸ்கூல் லீவ் விடுவாங்க. ஜனவரி 2 திறந்தாங்கன்னா வெறுப்பாவும், ஆனா சில நேரத்துல தாராள மனசோட 3-4 திறப்பாங்க. அந்த லீவ் தான், ஆஹா, எவ்வளவு க்வெஸ்சன் பேப்பர் எழுத சொன்னாலும் எவ்வளவு ஹோம்வொர்க் கொடுத்தாலும் அந்த லீவ் ஒண்டி ஒரு சுகம் ஃபீலிங் கொடுக்கும். அது எப்படின்னா, அந்த ஹாலிடே மூட் அது என்னன்னே தெரியாது, அப்படியே செமையா இருக்கும். என்னோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் த டைம், பெஸ்ட் பார்ட் ஆஃப் த இயர் என்ன அப்படின்னா அந்த 10 நாள். அந்த 10 நாள்ல ஒரு இனிய கிறிஸ்மஸ் தினம் அன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டி, அங்கிள், தம்பி, தகச்சி, டே பச்சை சட்டை, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பச்சை சட்டை வித் மீ ஆர்ஜே பாலாஜன். மேரி கிறிஸ்மஸ். எங்க இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க, இல்ல எந்த இடத்துல இருந்து இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா எங்க இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் நாள், இதுக்கப்புறம் வரப்போற அந்த புது வருஷம் எல்லாமே உங்களுக்கு செம்மையா எக்ஸ்ட்ராடினரி, ஆஹா, இதாண்டா நம்ம லைஃபோட பெஸ்ட் வருஷம் அப்படின்ற மாதிரி நீங்களே ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தா உங்களோட பெஸ்ட் வருஷமா வர வருஷம் இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் எங்க இருக்கேன் தெரியுமா, சரி, அதுதான் நான் எப்படியும் வந்து 2 வாரம் கழிச்சு, நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க போயிருந்தேன். அப்ப யார தெரியுமா பார்த்தேன், அப்போ ஒருத்தர் பார்த்தேன், அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு தான் ஒன்று சொல்லுவேன்ல, அப்ப சொல்லிக்கிறேன். இப்ப சீக்கிரட்டாவே இருக்கட்டும். என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு சந்தோஷமான நெகிழ்ச்சியான விஷயம் நடந்தது. நான் இங்க, அதாவது இப்ப நான் இருக்கிற இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருக்கும்போது நெகிழ்ச்சி அப்படியே நெஞ்ச புடிச்சு பொழந்துச்சு, அப்படியே பொழக்கிற அளவுக்கு. அப்படி என்ன நெகிழ்ச்சி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பிளாஷ்பேக் ஓட்டணும் அப்படின்னா 2011-12 போனோம். 2011-12 மீன்ஸ் இட்ஸ் நாட் டூ ஃபார் அண்ட் ஆல், நோ, ஜஸ்ட் லிட்டில் ஃபார். அந்த டைம்ல நான் சென்னைக்கு வந்து இந்த கிராஸ் டாக்ன்ற நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு பார்த்தா, ஓய்யோ, கிராஸ் டாக் என்ன இவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு, நம்ம சம ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடையாறு ஆனந்த பவனுக்கு போயிட்டு அப்படியே இந்த மிளகாத்தூள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எதுக்கு மிளகாத்தூள் வாங்கினா, இட்லி மிளகாத்தூள் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறோம் அப்படின்னா, அங்க இருக்கிறவர் பார்த்து இப்படி சிரிப்பார், லைட்டா அப்படி சிரிப்பார். நான் நினைச்சுப்பேன் நம்ம ஃபேமஸ் அதனால தான் சரி, ஆனா அவர் எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும்ன்றது கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்காக சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆனா அந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கரமா தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, நாங்க வேலை செஞ்ச ஆபீஸ்ல ஒரு அக்கா வேலை செஞ்சாங்க. ஓகே, 2 அண்ணா வேலை செய்வாரு, அவர் ரொம்ப நல்லவர், பயங்கர அப்படியே மனிதருள் மாணிக்கமா 2 அண்ணா இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அக்காவும் இருந்தாங்க, ஆனா அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் யார்கிட்டயும் பெருசா பேசாம வருவாங்க, வேலை பண்ணுவாங்க போவாங்கன்னு இருக்கிறவங்க வந்து, ஏன்பா, என் பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, அவன் உன்னை பார்க்கணுன்றான் அப்படின்னாங்க. ஆ, அப்படியாக்கா, சரிக்கா, கூட்டு வாங்கக்கா அப்படின்னா, ஏன்ப்பா, நான் கூட்டு வரதை பத்தி இல்லை, அவன் ரொம்ப மோசமா இருக்கிறான்ப்பா, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான், படிக்கவே மாட்டேன்றான், இப்போ வேற புது ஸ்கூலு, நல்ல ஸ்கூலாக போட்டு விடுங்க, நல்ல ஸ்கூலாக போட்டு விடுங்கன்னு சண்டை போட்டு 11-12 ஃபீஸ் கட்டுற மாதிரி ஸ்கூலுக்கு விட்டு விட்டுருவோம், எங்களால் ஃபீஸும் கட்ட முடியல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு முன்னுரை கொடுத்து அந்த பையனை நான் கூட்டணு விட்டா, நீ பேசுறியா அப்படின்னாங்க. எப்போ நான் சொல்கிறது 2011-12 ஓகே. இப்போது இந்த 2 வருஷம் பெரிய ஸ்கூலில் போடணும் அப்படின்ற மாதிரி 11th-12th நான் படித்தா இங்கே தான் படிப்பான்னு கேட்ட பையன், படிக்க மாட்டேன்றானா, என்ன எல்லாமே மாறி மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அக்கா கூட்டு வாங்க்கா அப்படின்னதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து அந்த பையனை கூட்டின்னு வந்தாங்க. ஒரு சனிக்கிழமை மாலை வேலை, அப்போ என்னோட ஷோ வந்து சாயங்காலம் 5-9 மண்டே டு சாட்டர்டே எல்லா நாளைக்கும் நான் அங்கே தான் பண்ணுவேன். சனிக்கிழமைலாம் ஆஃபீஸ் லீவ், யாருமே வரமாட்டாங்க, ஷோ இருக்கிற முடி வந்து ஷோவை பண்ணிட்டு போயிடுவாங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அக்கா, நான் 3-3.5 அந்த மாதிரி இருப்பேன், நீங்கள் எப்போ நாள் அதுக்கப்புறம் கூட்டுவாங்க, நான் நைட் வரைக்கும் இங்கே தான் இருப்பேன், அப்படின்னே நான் வரலப்பா, அவனை அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சனிக்கிழமை அனுப்பிச்சு வச்சாங்க. ஒரு சின்ன பையன் வந்தான், 11th அந்த மிட் வேல இருக்கும் அந்த மாதிரி டைமில் அந்த பையன் வந்தான். வந்துட்டு சாயங்காலம் நானும் அவனு பேசினிருக்கோம், சும்மா என்னப்பா அவனுக்கு பிடிக்கும், ஆமாம், நான் கிராஸ் டாக்லாம் சம மாசனா, சூப்பர்ண்ணா அப்படின்னா, சம்மப்பா சூப்பர்ப்பா, ஐயோ, இளையம் வாலிபர்களை நம்ம கவர்ந்து இழுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு அப்புறம் அவனை பற்றி பேசும்போது, ஆக்சுவலாக நல்லா தான் பேசினான், செம ஜாலியாக பேசினான், செம ஹியூமரஸாக இருந்தான், நிறையா டைமிங் ஜோக்லாம் அடித்தான். அவனை வச்சுக்கிட்டே நான் ஒரு கிராஸ் டாக் பண்ணேன், அவனுக்கு அது ரொம்ப பயங்கரமாக செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது, இப்படி தான் பண்ணீங்களா அப்பா, எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அவன் கூட நல்லா பேசிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி நான் சொன்னேன், நெக்ஸ்ட் வீக்லேயும் ஒரு வாட்டி வாப்பா என்ன, திருப்பியும் ஒரு வாட்டி வந்தான். இது எப்போ அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு 10-15 நாள் கழிச்சு, ஒரு வாரத்தில் வர சொன்னால் ஒரு 15 நாள் கழிச்சு வந்தான். அப்போ அவங்க அம்மா வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அக்கா, பையன் நல்லா தான் பேசுகிறான், பயங்கர ஆர்வமாக இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் ஏதாவது ஒன்று செம்மையாக பண்ணுவேன் அப்படின்னு இருக்கான் அப்படின்னோடனே, அப்படியாப்பா, ஆமாம், ஸ்கூலுக்குலாம் ரெகுலராக போகிறேன்னு தான் சொல்கிறான், சும்மா ஃப்ரெண்ட்ஸோடலாம் இந்த மாதிரி கட் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த வயசில் அதெல்லாம் பண்ணுவாங்கக்கா, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, அவன் நல்லா படிப்பான் அதனோடனே நான் சொன்னேன். அப்புறம் இன்னொன்றுக்கா, நானே அவனுக்கு ஃபீஸ் கட்டுறேன் பா, எதுக்குப்பா இது, நான் சும்மா தான் ஒன்று அவனுக்கு பிடிக்கும்னு சொன்னான்னு தான் பா, இல்லை பரவாயில்லக்கா, நானே ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2011-12 ஃபர்ஸ்ட் டைம் இந்த பையனை பார்த்துட்டு அவங்ககிட்ட அதை சொல்லலை. அவங்க அம்மா வந்து 2வது வாட்டி பார்க்கும்போது நான் சொன்னேன், நானே ஃபீஸ் கட்டுறேன். இப்போ ஒரு 2 வருஷம் நான் வந்து அவனோட 11th, அதுக்கப்புறம் மீதி இருந்த ஃபீஸு 12th ஃபுல் ஃபீஸு இதை நான் கட்டினேன். கரெக்டாக 12th முடியும் போது ரிசல்ட் வருது. எனக்கு வந்து அந்த டைமில் எங்கள் வீட்டில் யாராவது 12th யாரும் கிடையாது, எல்லாம் யாருமே 12th கிடையாது. நான் அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் வந்து இவன் ஒண்டி தான் எனக்கு என் சர்க்கிளில் 12th படிக்கிற பையன். பயங்கர ஆர்வமாக இருக்கேன் ரிசல்ட் வர அன்னைக்கு, பயங்கர ஆர்வமாக இருந்து இவங்கிட்டேருந்து ஃபோனே வரல, மெசேஜே அனுப்பலை. நார்மலாகவே வந்து எப்போ ஆது நம்மளே ஃபோன் பண்ணி பேசினா தான் பேசுவான், அவனே இது பண்ண மாட்டான். ஆனால் என்ன ரிசல்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு அனுப்பணுமே, அவன் அனுப்பலையே அனுப்பலையே அப்படின்னு பார்த்தா என்னால் ஒரு 12:30 அப்புறம் பொறுக்க முடியல. அந்த அக்காக்கே ஃபோன் பண்ணிட்டேன். அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா என்னாச்சுக்கா ரிசல்ட்டு? தெரிலப்பா, அவன் காலில் போனான் அப்படின்னாங்க. தெரிலண்ணா, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நான் அவங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஒரு 3-4 மணிக்கெலாம் அவங்களும் கூப்பிடல. எனக்கு செம்ம டிசப்பாயிண்டிங்காக வேற இருந்தது. சே, என்ன இந்த பையனை நம்ம 2 வருஷமாக வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறோம், இவன் செம்மையாக பண்ணுவான்ற நம்பிக்கை அவங்க வீட்டோட நம்ப வச்சுருக்கோம், ஆனால் அவன் என்ன நம்மளுக்கு பேசவே இல்லையான்னு பார்த்தா ஒரு 4 மணிக்காக அந்த அக்காவே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவன் ஃபெயிலு, 2 சப்ஜெக்டில் அவுட்டு பண்ணாங்க. எனக்கு செம்ம டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஒன்று ஃபெயிலுக்கு இல்லை, நானும் 12th ஃபெயிலு தானே. ஆனால் அதுக்கு இல்லை, ஆனால் அவன் அதை கூப்பிட்டு கூட நம்மக்கிட்ட சொல்லியே, இவன் என்ன நம்ம நல்லா படிப்பான் அதெல்லாம் விட இவன் ரொம்ப ஏதாவது ஒரு ஆர்வமாக இருக்கான், ரொம்ப கமிட்டடாக இருக்கான்னு நினச்சுமே, அவன் கூப்பிட்டு கூட நம்மக்கிட்ட சொல்லியே அப்படின்ற மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. தெரில என்ன அந்த ஃபீலிங், என்னால் சொல்ல முடியல, ஒரு மாதிரி ஏமாற்றமாக இருந்தது. அந்த ஏமாற்றத்தோட எனக்கு ஒரு மாதிரி கோபமும் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த பையன்கிட்ட நானே ஃபோன்லாம் பண்ணி பேசலை. ஒரு வாரம் 10 நாள் போயிருக்கோம். அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன பண்ணுறான் அவன், என்ன எதுவும் இல்லை அப்படியே தான் சுற்றி நிற்கிறான், அவனுக்கு ஃபெயில் ஆனதை பற்றி 10 பைசா கவலை இல்லை, அவன் பாட்டுக்கு ஏதோ தாந்தோண்டி மாடு மாதிரி போயிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. இந்த வார்த்தை தான் எக்ஸாக்டாக சொன்னாங்க. தாந்தோந்தி மாடுனா என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு அது பசுமரத்தாணி மாதிரி நெஞ்சில் பதிஞ்சிருச்சா, அதனால தான் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா டப்புன்னு எனக்கு நான் ஃபீல் ஆகும்போது இதே எக்ஸாக்ட் ஃபீலிங் தான் ஊரில் இருக்கிற என் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும். என்னை பார்த்தா எப்படி இருக்குன்னா, பாரு அவனுக்கு என்ன கஷ்டம், ஜாலியாக சுற்றி நிற்கிறான் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு எங்கள் வீட்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரே அவமானம் பீரிட்டு அடிக்கும். சே, தப்பு பண்ணிட்டோன்ற குற்ற உணர்ச்சி அலமோதும். இப்படி இருந்த ஒரு நேரத்தில் நம்ம வெளிலேருந்து பார்க்கறதுக்கு அப்படி தானே தெரிஞ்சிருப்போம் அப்படின்ற மாதிரி தோணி ஒரு மாதிரி கோவத்தெல்லாம் அப்படியே நவுத்தி வச்சுட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி, என்னடா எதுவுமே சொல்லலை, ஃபோன் பண்ணலைன்னும்போது நேரில் வரட்டானா அப்படின்னா, நேரில் வந்தான். அதே மாதிரி ஒரு 1 hour என்னை சாம் பண்ணான் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக செமையாக பேசினான். அப்படியே அவன் பேசினதில் சே இவனை எப்படா ஃபெயில் ஆக்கிறான், உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாயத்து மேலேயும் அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணவங்க மேலேயும் ஒரு கோவம் வந்தது. என்ன பண்ண போகிறேன்னா, நான் டக்குன்னு எழுதிருவேன், நெக்ஸ்ட் மந்த்தே எழுதிருவேன், எழுதி கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னா. சரி, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா திருப்பி அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அக்கா, ஐ திங்க் அவன் வந்து நல்லா பண்ணிடுவான்னு நினைக்கிறேன், ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக வேறு இருந்திருக்கு, இந்த 1 மாதத்தில் இமீடியட் எக்ஸாம் ஏதோ வருதாமே அது எழுதிடுவான் அப்படின்னோன்னு. அப்படியாப்பா, ஆனால் அவன் வந்து அக்கா தப்பு பண்ண என்ன மன்னிச்சுக்கோங்க, அந்த மாதிரியோ சரி அவனே வந்து சோகமாக இருக்க மாதிரியோ ஒரு இடத்துல கூட காட்டவே இல்லைப்பா. ஆனால் இல்லை இல்லை, நீங்கள் வேணால் பாருங்கள் அண்ணா, நான் அப்படியே விட்டேன் வேலையில் அலைச்சல் திருச்சல்ல, அப்போலாம் வேறு ஊர்பட்ட வேலை இழுத்து போட்டு செய்கிறதுனால என்னை கான்ஸ்டன்ட்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்து ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு. கால் பண்ணி அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஹே என்னடா அது பேர் என்ன, அந்த எக்ஸாம் எழுதினியாடா அப்படின்னா, அவன் எதா ஆ இல்லைண்ணா எழுதலை அப்படின்னா. ஹே 1 மாதத்தில் எழுதிடுவேன், 2 பேப்பர் தான், கிளியர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்துருவேன் அப்படின்னு. இல்லை அது ரொம்ப 1 மாதத்தில் எழுதினாலும் திருப்பி ஃபெயில் ஆகிடுவான்ற மாதிரி இருந்தது, அதனால் எழுதலை. இப்போ என்ன பண்ணிருக்க, ஏதாவது வேலை தேடிட்டுருக்கேண்ணா அப்படின்னா. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக அப்படியே திருப்பியும் மறுபடியும் ஒரு வாட்டி அவன் நம்மளை ஏமாத்திட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஃபோனை வச்சுட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் செம்ம வெறி. அப்படியே வெறினா என்ன, அவங்க அம்மாவே சொன்னாங்க, என்னப்பா அவன் சோகமாகவே இல்லை, நீ தான் சொல்கிறேன்னாங்க. நம்ம ஓவராக இவன் மாதிரி பேசிட்டேன், பெத்த தாய்க்கு தெரியாது எனக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே காலங்கள் மாதங்கள் உருண்டோடுது. உருண்டோடி கிட்டத்தட்ட அடுத்த வருஷம், அதாவது 1 வருஷம் தாண்டி ஏப்ரல் மேல அந்த அம்மா அந்த பையனை கூட்டினு வராங்க. கூட்டினு வந்து, அப்பா அவன் எழுதி பாஸ் ஆகிட்டான்ப்பா அப்படின்னாங்க. ஆ அப்படியா, சூப்பர்ப்பா. எனக்கு அந்த ரொம்ப அந்த முன்ன மாதிரி அந்த ஒற்றுதல் பற்றுதல்லாம் இல்லாமல் இருந்தது. சரிப்பா, சூப்பர்ப்பா. என்ன பண்ண போகிற அடுத்தது அண்ணா? நான் காலேஜ் படிக்கணுண்ணா அண்ணா. ஷுவரா அண்ணா? ஆ வேலைக்கெலாம் போகிறேன் அண்ணா. நான் இல்லை இல்லைண்ணா, எனக்கு படிக்கணுண்ணா, காலேஜ் போகிறேண்ணா அண்ணா. ஆ சரிப்பா, ஆல் தி பெஸ்ட், நல்லா படி. அதான் போகிறான்றானே, இப்போ பரவாயில்லையே, அவனே சொல்கிறான் அண்ணாப்பா, ஏதாவது நல்ல காலேஜாக பேசி ஒரு சீட்டு வாங்கி கொடுப்பா. அக்கா ஆல்ரெடி ரிசல்ட்டெல்லாம் வந்து எல்லாருமே காலேஜெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் பார்க்குறேன்க்கா, நான் சொல்கிறேன், நிறைய கேட்டு வேணா சொல்கிறேன், எனக்கு ஷுவராக சொல்ல தெரிய முடியல, ஆனால் கேட்டு வேணா சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு, இவனுக்கு நம்ம 2 வருஷம் ஃபீஸ் கட்டணும், ஃபெயில் ஆகிட்டான், அந்த ஃபெயில் ஆனதை கூட ஃபோன் பண்ணி சொல்ல, அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறேன் எழுதவே இல்லை, இப்போ 1 வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து இது மாதிரி கேட்குறானே, இவன் கேட்டால் பரவாயில்ல, அந்த அக்கா வேற கேட்குறாங்களே, இது வைக்கலாம், அவங்க டேரெக்டாக வந்து இது பண்ணலாம் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீரியஸாக எஃபர்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்டில் தோணுச்சு. நான் வந்து எஃபர்ட் எடுத்து அவனுக்கு காலேஜில் எலக்ட்ரானிக் சயின்ஸ், பிஇஎஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். பிஇஎஸ்னா எலக்ட்ரானிக் சயின்ஸ் ஒரு கோர்ஸில் நல்ல ஒரு டீசென்ட் ஒரு நல்ல காலேஜ், ஆக்சுவலாக டீசென்ட்டோட நல்ல காலேஜ், நாலாம் படித்ததோட எல்லாம் பயங்கரமான காலேஜ், அந்த மாதிரி ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. சீட்டு கிடச்சிருச்சுன்னா ஓகே கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டு நானே ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டேன். சரி பிஇஎஸ் அதாவது பிஎஸ்சி பிஏ அந்த மாதிரி தானே, ஸோ அதனால் பெரிய அப்போ இருந்த ஃபினான்ஷியல் கண்டிஷனில் பெரிய பலுவாக இருக்காது, ஓகே நான் மேனேஜ் பண்ணி கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஓகேன்னு சொல்லி அந்த காலேஜில் டே பிஇஎஸ் நீ மூணு கோர்ஸ் சொன்னேன் அதில் ஒரு கோர்ஸ் இது ஓகேவா உனக்கு இந்த காலேஜ் என்னன்னா சூப்பர் நான் சாம நான் தேங்க்ஸ் நான் அப்போலாம் சொல்லிட்டு அந்த அம்மாவும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்கப்பா ரொம்ப நன்றிப்பா நாக்கா நானே ஃபீஸ் கட்டிடுறேன்க்கா அப்பா எதுக்குப்பா நான் இல்லைக்கா நானே கட்டிடுறேன் அவன் இதுக்கப்புறம் செமையாக படிக்கட்டும் ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஐயோ பாருங்க பொறுப்பு இல்லாமல் சுற்றுறாங்க சொன்னீங்களா அதெல்லாம் மாறட்டம்லாம் சொல்லி பயங்கரமாக அதாவது இந்த விசுவின் அரட்டை இறங்கத்தில் எப்படி கிளைமேக்ஸில் பேசி தாயே உன் பெயர் பாடு அந்த மாதிரி பேசிட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவும் நெகிழ்ச்சியாக ஓகே பாட்டாங்க. இதுலேருந்து ஒரு 7-8 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இதுக்கு நடுவில் நான் ரெகுலராக அவங்க பார்க்கும்போது ஆஃபீஸில் கேட்பேன் என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான் அப்படிலாம் கேட்பேன். அவங்களும் சொல்லுவாங்க காலேஜ் போகிறானா போகிறேன்பா டெய்லி ஏதாவது ஒன்று வேணும் இது வேணும் அது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்னு இது காசு வாங்குறான் காலேஜெல்லாம் இவ்வளோ வாங்குறாங்க இப்படிலாம் சொல்லிட்டு ஏதாவது பேசிட்டு போவாங்க. ஆனால் இவன் காலேஜ் போகிறான் அப்படின்ற மாதிரி தான் ரெகுலராக தகவல் வந்துட்டு இருக்கும். ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த அக்கா வந்தாங்க வந்துட்டுப்பா நீ அதுக்கப்புறம் லேட்டாக உனக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு கஷ்டமாக இருக்கும் அதான் சொல்கிறேன் அவன் காலேஜ் நிறுத்திட்டான்ப்பா. அக்கா எனக்கு புரியல அண்ணா இல்லை காலேஜ் நிறுத்திட்டான் வேலைக்கு போகிறானா இல்லை எனக்கு சுத்தமாக அவன் தானே படிக்கணும்னா அவன் தான் காலேஜ் போகணுன்னா அதுக்கு தான் நம்ம பேசி வாங்கினோம். ஆமாம்ப்பா உனக்கிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போகிறான்றான். எனக்கு செம்ம ஒரு மாதிரி இப்போ என்னன்னு சொல்லு ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே எத்தனை வாட்டரா இதே பையன்கிட்ட இதே மாதிரி ஏமாறுவோன்ற ஒரு கோவம் எனக்கு ஏமால. இன்னொன்று வந்து அந்த பையனை பார்த்தா அப்படியே புக்கு புக்குன்னு வாயிலுக்கு பஞ்சு முட்டாயெல்லாம் அப்படியே வெறி பிடிச்சா என்னமா அப்படின்ற அளவுக்கு WWE பிளேயர் மாதிரி வெறியோட இருந்தான். நான் எதுவுமே கேட்டு அவங்ககிட்டே ரியாக்ட் பண்ணல அவன் லைஃபுக்கு அவனே டிசைட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் குழந்தை கிடையாது சின்ன சின்ன பையன் ஸ்கூல் பையன் அப்படின்னா பரவாயில்ல இப்போ அவன் பெரிய ஆள் அவன் வயசாயிடுச்சு அவனுக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவனே டிசைட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து இடுப்பில் தூக்கி வச்சுட்டு சாப்பாடுலாம் ஊட்ட முடியாதுன்ற மாதிரி ஏதோ கோவத்தில் சொல்லி அமிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்போ அந்த பையனை பற்றி யோசித்தாலும் இல்லை எப்போ அந்த அக்காவை பார்த்தாலும் அந்த பையன் ஞாபகம் வந்ததுன்னா ஒரு மாதிரி கடுப்பாகும். எனக்கு என்னென்னா அந்த நான் ஏமாந்துட்டேன் என் நம்மளை இப்படி அசால்ட்டாக பேசி பண்ணுறேன் அவனை என்ன இந்த பையன் சே அவன் எதுவும் ஏமாத்தலை நம்ம தான் ஏமாந்து நம்ம தான் முட்டாளாக இருந்திருக்கோம். அதுலேயும் என்னென்னா இந்த எஃபர்ட் வந்து ஒரு வாரம் போச்சு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இங்கே சீட் இருக்கா அங்கே சீட் இருக்கா இந்த கோர்ஸ் பெட்டரா அந்த கோர்ஸ் பெட்டரா இது அவனுக்கு புரியுமா அவன் வந்து இதில் வந்து கரெக்டாக இருப்பானா இந்த மாதிரி இவ்வளோ பேசி அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச கெரியர் கவுன்சிலருக்கெலாம் ஃபோன் பண்ணி இந்த பிஇஎஸ் படித்து அடுத்து என்ன படிக்கணும் இதுக்கு வேல்யூ இருக்கா அவன் வந்து இன்ஜினியரிங் வானான்றான் இவ்வளோ பேச்சு பேசினதெல்லாம் பண்ணோமே அப்படின்ற ஒரு கொடுப்பு தான் இருந்தது. கொடுப்புன்ட்டனா கடுப்பு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு அவன் ஈஏ ஏதோ ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. நான் அதை ஈஏ வா இவனை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரியே ஒவ்வொரு வாட்டி போகும்போது தோணும். 1.5-2 வருஷம் கழிச்சு இது மாதிரி ஏதோ ஈஏல ஏதோ ஒரு படம் பார்க்கறதுக்காக ஈவினிங் ஷோவோ ஏதோ போகும்போது பார்த்தா இந்த பையனை நான் பார்த்துட்டேன். அவன் அங்கே இருக்கிற ஒரு ஷோரூமில் ஒரு மாதிரி இந்த ஃபார்மல்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக சேல்ஸ் பாய் அது வேலையில் இருந்தான். அவன் பார்த்துட்டான் நான் எப்படினா இருக்கீங்க அண்ணா ஆ நல்லா இருக்கேன்டா எப்படி இருக்கேன் இங்கே தான் இருக்கியா வேலை பண்ண அந்த கோவம் அவ்வளோ இல்லை அதான் மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராதுன்ற மாதிரி அவ்வளோ கோவம்லாம் இல்லை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசும்போது எப்படி இருக்குது வேலை நல்லா போகுதாடா அப்படின்னா அமைச்சு அப்படின்னே உடனே வந்து ஆ ஓகேண்ணா வேலைலாம் ஓகே தாண்ணா எனக்கு பெருசாக இதில் எனக்கு கெரியர் இருக்க மாதிரி இல்லை தெரிலண்ணா அண்ணா ஏன் இதை அந்த வேலை எடுக்கும்போதே தெரியலையா அண்ணா இல்லைண்ணா அப்போ எனக்கு வந்து சுத்தமாக படிப்பு அது எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த கோர்ஸ் எதுவுமே அதான் எடுத்தேன் ஏன்னா இதில் வந்து சேல்ஸ்மேனாக இருந்தால் மேக்ஸிமம் ஸ்டோர் மேனேஜராக ஆக முடியும்ண்ணா அதுக்கப்புறம் ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடை ஒரு கடையிலேருந்து அது மாதிரி தான் போகணும். சரி என்ன பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குண்ணா ரீசெண்ட் டைம்ஸாக நிறையா அதை ஃபாலோ பண்ணுறேன் அதை பற்றி படித்து அது மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. எனக்கு வந்து விவரமே தெரியாத போது இதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னு இல்லாத போது நிறையா பண்ணிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னும் போது பக்கத்தில் பஞ்சு முட்டாய் இருக்கான் அவன் பார்த்த பார்வையிலேயே தெரிஞ்சிச்சு அப்படி திரும்பி பார்க்குறேன் அவன் என்னை பார்த்தான் அவ்வளோதான் அடுத்ததுக்கு விட்டு போடுறான்ன்ற மாதிரி என்னை பார்த்தான். எனக்கு ஒரு மாதிரி உள்ள கோமாக தான் இருந்தது சுற்றி சுற்றி இவன் நம்மகிட்ட எங்கே வராமல் பாடுறா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுலேருந்து ஒரு 4-5 நாள் கழித்து அந்த பையன் வந்து அண்ணா கேன் யூ ஹெல்ப் மீ ஸ்டடி ஹேர் ஸ்டைலிங் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. எனக்கு இந்த வாட்டி வெறி தாங்க முடியாமல் அவங்க அம்மாகிட்டேயே ஃபோன் பண்ணி கேட்டேன் அக்கா உங்கள் பையன் இத்தனை நாள் என்கிட்ட பேசலை மெசேஜ் அனுப்பலை ரேண்டமாக திடீர்னு பார்த்தபோது இதை சொன்னான் ஓ அப்படியாப்பா ஆல் தி பெஸ்ட் படின்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ என்னை வந்து அது படிக்க வைக்கணும்னு சொல்கிறான் அப்பா தயவு செஞ்சு படிக்க வைக்காத நீ என்னெல்லாம் பண்ணுவேன் அவன் எதையாக உனக்கு சீரியஸாக எடுத்துக்கணும்னா தயவு செஞ்சு விட்டுரு அதை செய்யாத அப்படின்னா நானும் சரி ஓகே அவன் பெத்த தாயே இப்படி சொல்கிறாங்களே கரெக்டு தான் ஆனால் பஞ்சு மிட்டாய் ஆல்ரெடி ஒரு 100 வாட்டி சொல்லிட்டான் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறது விட்டுருங்க அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அவங்கள முட்டால் நினச்சிக்கிட்டானா இப்படிலாம் பேசி எனக்கு ஒரு மாதிரி அந்த வெறியில் தான் இருந்தது. இவங்க அம்மாவை இப்படி சொல்லிட்டாங்க பெத்த தாயே இப்படி சொன்னோன்னு நம்ம எதுக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே இருந்துட்டேன். ஒரு 4-5 நாள் கழிச்சு, அண்ணா இட்ஸ் ஓகே, நீங்கள் இதை பண்ணலனா ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட், நான் ஏற்கனவே நீங்கள் பண்ணதுக்கெலாம் வந்து உண்மையாக இல்லை, அதனால் வந்து நீங்கள் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, ஐம் சாரி நான் அதான் தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது அந்த பையன்கிட்ட இருந்து. அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக நிறைய தாட்ஸுக்கு போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே இதே இடத்துல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி காலேஜில் இந்த புக்கு திருடிட்டேன், நான் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து புக்கு புதுசாக வாங்கினா 2000 ரூபா ஆகும், கையில் காசு இல்லை, என்ன பண்ணலான்னு தெரியாமல் திருடிட்டேன், திருடி மாட்டிங்கினேன். ஸோ அப்படியே எப்படி இருக்கும் அந்த அவமானம். ஆனால் அந்த திருடி மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட புக்கு தான், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தேடிட்டு இருக்கிறாங்க, ஒரு 15-20 பேர் தேடிட்டு இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நானும் தேடுற மாதிரி நடிக்கிறேன், கையோட கையும் கலமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுலேருந்து அவ்வளோதான் என் லைஃபே போச்சு. இதுக்கப்புறம் அதுதான் இந்த அவமானத்தில் எப்படி நம்ம உயிரோடு இருக்க போகிறோன்ற மாதிரி இருக்கும்போது அந்த மொத்த கிளாஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸும் என்னை பயங்கரமாக மன்னிச்சு ஒரு 2வது வாய்ப்பு கொடுத்து, ஏற்கனவே நான் அவ்வளோ க்ளோஸாக இருந்தேன் அவங்களோட, அதோட ஒரு பயங்கர இன்னொரு 100 டைம்ஸ் க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் என்னோடய காலேஜில், அதாவது அதே காலேஜில் தான், 20 அரியர் இருக்குது, எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை, காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் கட்டலை, கரெக்டாக செமஸ்டர் அடுத்த செமஸ்டர் எக்ஸாம் வந்துச்சு. அப்போது என் பிரின்ஸிபல் கேட்டாங்க, இப்போ நான் எதுக்குப்பா உன்னை எக்ஸாம் எழுத விடணும், நான் எதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். நாங்கள் அப்போ நான் ஏதோ பயங்கரமாக பேசினேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், ஐ திங்க் அதுதான் நீங்கள் ரிக்ரெட் பண்ணாத மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஆனால் அதே மாதிரி அவங்களும் அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த 20 பேப்பர் சொன்னால 20 அரியர் 5 கரண்ட்டையும் ஒரே இடத்துல ஒரே செமஸ்டரில் அதில் கிளியர் பண்ணிட்டேன், ஃபீஸ் கட்டிட்டேன், அப்பா நல்ல வேலை பாஸ் ஆகும்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது மாதிரி எனக்கு நிறைய பேர் லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரிலேஷன்ஷிப்பில் கல்யாணத்துக்கு அப்புறம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணதுனால எப்படி கரெக்டாக இருந்துக்கணும், ஒரு ஹஸ்பண்ட்னா யார், இல்லைனா ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஈக்குவேஷனில் இருக்கணும், என்னெல்லாம் தெரியாமல் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய வாட்டி தப்பு பண்ணும்போதும் திருப்பி திருப்பி எனக்கு கொடுத்த சான்ஸ்னால தான் அப்பா நம்ம ஒரு நல்ல ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்குமே அப்படின்ற ஃபீலிங் வந்ததுக்கு எனக்கு அடுத்த செகண்ட் சான்ஸ் தான் காரணம். என் அம்மா கிட்ட, என்னோட தம்பி தங்கச்சி கிட்ட, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் வேலை பண்ண இடத்துலன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வாட்டி நான் கரெக்டான வழியில் போகாத போது, நான் தப்பு பண்ணும்போது எனக்கு எல்லாருமே இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த பையன் வந்து சரி அம்மா இப்படி சொல்கிறாங்க, பஞ்சமிட்டா இப்படி சொல்கிறாங்க, எல்லாருமே என்னை சுற்றி இப்படி சொல்லிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வாட்டி என்ன, இப்போ மேக்ஸிமம் என்ன 40,000 ரூபா போகுது அந்த கோர்ஸுக்கு, 40,000 ரூபா போனால் ஓகே தான், இதை நான் இன்னும் 100 வாட்டி 1000 வாட்டி லைஃப்பில் சம்பாதிப்பேன், அவன் என்னை ஏமாத்தணும்னு நினச்சேன்னா ப்ராப்ளி இதுதான் அவனோட கடைசி டோர் என்கிட்ட, அதோட அவ்வளோதான், வேறு யாராவது ப்ராப்ளி புதுசாக அவனா ப்ராப்ளி ஏமாற்றலாம், பட் ஆனால் ஒரு கம்ப்ளீட் ஒரு டோர் அவனோட லைஃப்பில் இருக்கிற ஒரு சப்போர்ட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை அவன் ஷட் டவுன் பண்ணிக்க போகிறான். ட்ரை பண்ணி பார்ப்போம், 40,000 ரூபா கொடுப்போம், கட்டுவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காசு கட்டினது. அந்த கோர்ஸ் அவன் சேர்ந்தான். சேர்ந்ததுக்கப்புறம் அதாவது ஒரு நன்மதிப்பில் ரெகுலராக மெசேஜ் அனுப்புறது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, நான் போகிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து ஆரம்பத்தில் ஃபியூ டேஸ் கான்வர்சேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாச்சு. இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நான் அவனை பார்க்கவே இல்லை பெருசாக. அந்த எஃப்எம் ஆஃபீஸ்க்கும் நான் இப்போலாம் போகிறதில்ல, ஒரு 3-4 வருஷம் ஆச்சுன்றதுனால அந்த அக்கா கூடியெல்லாம் கான்டாக்ட் இல்லை. கரெக்டாக ஊருக்கு வரதுக்கு முன்னாடி எப்பவும் வெட்டுற கடையில் கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால செம்ம கூட்டம்னால ஆன் த வேல இருக்கிற ஒரு கடையில் நிறுத்தி அப்படி முடி வெட்டலாம் அப்படின்னு போகும்போது ஒரு செயின் ஆஃப் சலூன் வாங்கல அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது பார்த்தா அவன் சீனியர் ஸ்டைலிஸ்ட் அங்க. ஓய்யோ, ஓ மை குட்னஸ், கிரேஷியஸ் ஆஃப் அலோஷியஸ்ன்ற மாதிரி, ஏய் என்னடா அண்ணா சார் அப்படின்றா, சாரா அப்படின்னு, அண்ணா அண்ணா அப்படின்றா, எப்படா இருக்க, என்னடா அண்ணா நம்பர் என்னன்னா மாத்தினே இருக்கீங்க, நான் எவ்வளவு வாட்டி உங்களுக்கு ஒன்று நடிக்காதராடே, நீ நம்பர் இருக்கும்போதே கூட மாட்டேன்லாம் சொன்னா. இப்போ அவன் சீனியர் ஸ்டைலிஸ்ட்டு, அவன் சம்பளமே ஒரு 65,000 ரூபா கிட்ட, டிப்ஸ் எல்லாம் சேர்த்து மாசத்துல 1,00,000 ரூபா கிட்ட வருமா, ஆஹா அவனை பார்க்கும் போதே ஒரு ஆஃபீஸ், ஓ மை ஸ்டைலிஸ்ட் இஸ் காட் லுக்கிங் சோ ஹாட் அப்படின்ற அளவுக்கு இருந்து அப்படி மிக முகத்துல ஒரு ஆனந்தம் பீரிட்டு அடிச்சு ஆஹா அப்படின்ற ஒரு பயங்கர அக்கம்ப்ளிஷ்டு ஃபீலிங் அந்த பையனுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா அவனை பார்த்த எனக்கு இருந்தது. அப்பா அம்மா இப்ப அம்மா செம்ம ஹாப்பியா இருக்க, சூப்பரா இருக்க, நான் அம்மா இப்ப கொட்டி வாக்கத்துலயா இருக்க, நம்ம ஏரியா கொட்டி வாக்கம் பாலவாக்கம் நீலாங்கர இஞ்ச பாக்கடா, அத்தனை டிவியில சொல்லுவேன், ஒரு வாட்டியாவது நீ என்ன தேடி ஆடனா, நான் உங்க நம்பர் யாருகிட்டயுமே இல்லைனா சொல்லி அப்புறம் ஆழ தழுவி அன்ப பரிமாறி இந்த மாதிரிலாம் நாங்க பழகி அப்படியே பார்த்து கண்கள் மலங்க, சி மலங்கவா இல்ல என்னது ஏதோ குளமாக அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்ல அவங்ககிட்ட திருப்பி நம்பரை கொடுத்து அந்த இடத்துல ஐயோ நீ ஜெயிச்சிட்டடா மாறான் அந்த படத்துல வருமே அந்த மாதிரி எனக்கு பயங்கர அப்படியே திருப்தியா இருந்தது. ஏன்னா இந்த ஊரே உலகமே சுத்தி இருக்கிற எல்லாரும் பெத்த தாய் உட்பட இல்லப்பா வானாம்பா ஏமாத்த போறான்பா அப்படின்னும் போது என்ன ஏமாத்தினா என்ன, இப்போ ஏமாத்திட்டு போட்டோம், இதோட அவன் ஏமாத்துறது என்ன கடைசி வாட்டியா தானே இருக்கும், ஆனா அவன் சப்போஸ் ஏமாத்தாம இதாயிட்டானா அப்படி ஒன்று தோணுச்சுல்ல, அந்த ஒரு தாட்டு செம்மையா அப்பா. இன்னைக்கு அவன் அப்படி பார்க்கும்போது அதே இடத்துல அவன் அதுக்கப்புறம் 2-3 கோர்ஸ் படிச்சுட்டான், மலேசியாவுக்கு போயிருக்கான், அதெல்லாம் அப்பா எப்படின்னா ஆபீஸ்லேயே அந்த வேலை செஞ்சதுக்கு அப்புறமே நீ நல்லா பண்றப்போ அப்படின்னு சொல்லி அமைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச ஒரு வேலையை அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டான், அந்த வேலையில செம்மையா எக்ஸல் ஆறான். பட் ஆல் தட் இட் ரிக்வயர்ட் வாஸ் ஒன் எக்ஸ்ட்ரா சான்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்ற இடத்துல நம்ம நிறைய வாட்டி நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும் இல்ல வேலையிலயா இருக்கட்டும், ஏதோ ஒரு தப்பு நம்ம பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு சான்ஸ் இன்னொன்னு இருந்ததுன்னா நம்ம பண்ணிருக்கலாமே. ஆனா இன்னொரு ஆளு அதை நம்ம கிட்ட கேட்கும்போது நம்ம நிறைய தயங்குவோம், கொடுக்க மாட்டோம். எத்தனை வாட்டி நீ இதை பண்ணிருக்க உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை அடைச்சிருவோம். சப்போஸ் அந்த கதவை அடைக்காம கொஞ்சோண்டு திறந்து வச்சுட்டு ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் பாப்பா அப்படின்னு உள்ள தள்ளுறதுல உள்ள வர வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தோணுச்சு, அதை அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதை சொல்லிட்டேன். ஓகே, சப்போஸ் அந்த சான்ஸை கொடுக்குற இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி கொடுத்து தான் பார்ப்போமேனு கொடுப்போமே. இது என்னன்னா கொடுத்துட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்கன்றது இல்லாம ஏமாத்தினா ஓகே ஏமாத்துட்டோம் ஆனா நம்ம கொடுப்போம் அப்படின்னு கொடுங்களேன். சப்போஸ் அதை ஏமாத்தாம இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா செம ஒரு ஃபீலிங் வரும், அந்த ஃபீலிங் வந்து பயங்கரமாக இருக்கும், செம பியூட்டிஃபுல்லாக அப்படியே இப்போ நான் சொல்லும்போது எனக்கு உள்ள ஒன்று ஆகுது அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ நான் வந்து போயிட்டு மறுபடியும் புத்தம் புது வருஷத்தில் உங்களை பார்க்குற வைக்கலாம், உங்களை நீங்களா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் உங்களுக்கு சின்ன குட்டியாக ஏதாவது சான்ஸ் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. ஓகே, நான் இப்போ நான் வந்து போயிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் உங்களை பார்க்குற வைக்கலாம். டூ டேக் வெரி குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் பாலக் சிங், டாடா, பை பை அண்ட் ஹாப்பி நியூ இயர். டடன் டன் 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 டன்